السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய சபை தலைவர்களே, மூத்த உலமாக்களே, ஆபீஸ்களே, மௌலவிமார்களே, கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களிடத்திலும் நமக்கு தந்திருக்கும் இந்த அமானிதத்தை பற்றி நாளை கியாமத் நாளில் கேட்க இருக்கிறார். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுடைய தர்பாரில் தான் செய்தவைகளுக்கு கணக்கு கொடுத்திருக்கு. அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்யவோ உதவி செய்யவோ முடியாத ஒரு நேரமாக இருக்கும். ஆக நாம் அனைவர்களும் உலகில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களை போன்று சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல. நாம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய எங்களுடைய சிந்தனை, எனக்கு ஒரு அமானிதம் தரப்பட்டிருக்கிறது, அந்த அமானிதத்துக்கு நான் நேரடியாக அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்ல இருக்கிறேன். அந்த கேள்வி சில வேளை துனியாவுடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய மேற்பாளர்கள் பொறுப்பாளர்களுக்கு காரணம் சொல்லி தப்பிக்கொள்ளலாம். நம்முடைய சக்கராத்துடைய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய அந்த அமானிதத்தை சரிவர நிறைவேற்றினோமா என்பது அது ஒரு கேள்விக்குறியாக அமையப்போகிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நாம் அனைவர்களும் இன்றைய இந்த சபையில் எனக்கு முன்னால் உரையாற்றிய மௌலானா அபுல் ஹசன் ஹபீஸுல்லா அவர்களுடைய அந்த நசீகத்தையும் உபதேசத்தையும் முன்வைத்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அந்த அமானிதத்துக்கு பொருத்தமான முறையில் தயாரித்துக் கொள்ள முடியும் என்பது ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகும். இரண்டாவதாக, நாம் யாரும் நம்முடைய சக்திக்கு அப்பால் ஒரு நாளும் சுமத்தப்பட மாட்டோம். நம்முடைய அல்லாஹ் தந்த பகுத்தறிவு, அல்லாஹ் தந்த வளங்கள், அல்லாஹ் தந்த ஆற்றல், அல்லாஹ் தந்த திறமை, இந்த பக்கத்துக்குள்ளுதான் அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்க போகிறார். இதுக்கு மேல் நிச்சயமாக எதுவுமே நம்மிடத்தில் கேட்கப்பட மாட்டார். எது நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ அது கேட்பதால் நமக்கு அனைத்து கேள்விகளும் நடக்கப் போகிறது. அல்லாஹ் யாருடைய சக்திக்கு அப்பால் ஏன் இதை செய்தா என்று நிச்சயமாக அல்லாஹ் கேட்க போறது கிடையாது. மூன்றாவது, மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அதுக்குரிய குறிக்கோள், அதுக்குரிய முயற்சி, அதை அடைவதற்குரிய திட்டங்கள், இவைகள் எல்லாத்தையும் முன்வைத்துதான் செயல்பட வேண்டும். ஒரு திட்டம் இல்லாமல், முயற்சி இல்லாமல் அந்த இலக்கை, அந்த குறிக்கோளை ஒரு நாளும் அடைய முடியாது. இந்த வட்டத்துக்குள்ள இந்த சபையில வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் இந்த புஷ்ராவுடைய இந்த பட்டமளிப்புல, இரண்டாவது பட்டமளிப்பு இந்த விழாவில், 40 சுற்ற பேர் தர்பியத்திலும், 23 பேர் ஆலிமாக்களாகவும், இன்னும் மதரசாவில் ஒரு ஹாஃபிதும் வெளியாகக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அழகான சர்டிபிகேட்கள் தயாராக்கப்பட்டது. சர்டிபிகேட் என்பது ஒரு துவா. நிச்சயமாக நல்ல அழகாக பிரேம் பண்ணி தந்திருக்கிறாங்க. எதுக்குண்டா, தினமும் அதை பார்த்து நான் ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறேன், என்ன சக்திக்கேற்ப நான் அதை செய்ய போகிறேன், நான் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த இலக்கை அடைவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். அல்லாஹு தஆலா யாருக்கு எந்த அமானிதத்தை சுமத்தினானோ அவர்கள் அது விடயத்தில் கேள்வி கேட்கப்படுவார்கள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டார். அவர்கள் யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக விருப்பமான மனைவி. சுமார் 56 வருடம், ஒருவேளை எனக்கு ஞாபகத்தில் இதுல முன்பின் இருக்கும், அதிலிருந்து யாரும் எனக்கு ஒரு நோட்டும் அனுப்பி வைக்கலாம், தெரிந்து கொள்ள. 56 வருடம் சுமார் வாழ்ந்திருக்கிறேன். 9 வயதுல நபி அவர்களோட வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். 18 வயதுல நபி அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்திருந்தார். ஆனால் நபி அவர்களுக்கு பிறகும் ஒரு நீண்ட காலம் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து, இந்த தொடர்ச்சியான இந்த காலத்தில் நான் எப்படி எனக்கு தரப்பட்ட அமானிதத்தை நான் ஒப்படைத்தது என்பதுதான் அவர்களுடைய அந்த சுமையாக இருந்தது. அவர்கள் இந்த கவலையை எப்பொழுதும் சுமந்திருந்தார். ஆனால் ஒரு விசேஷமான அவர்களிடத்தில் காட்சியளித்த ஒரு தன்மை, வாலிப பருவம், 18 வயதுன்னா ஒரு வாலிப பருவம். வாலிபம் என்று சொல்லும் பொழுது, ஷபாப் என்று சொல்லும் பொழுது, அரபுல அது 40 வயது வரைக்கும் சொல்லுவாங்க. 40 வயது வரைக்கும் அது யூத்தாக, வாலிபமாக கருதப்படுகிறது. இந்த 40 வயதுக்குள்ள அவர்களுக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா? ரெண்டு விஷயம். முதலாவது, அவர்கள் உள்ளத்துல பதிவாக இருந்தது, ஏந்த ஜனாசாவை நபியுடைய பக்கத்தில் அடக்கம். இது முதலாவது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு பெரும் விருப்பம். இரண்டாவது, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்னது? ஏன் ஜனாதா தகப்பனோடு அடக்கப்படக்கூடாது, பொது மையவாடி ஜென்னத்துள் வகையில் அடக்கப்படும். முதலாவது மனதில் இருந்தது அது எது வரைக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஜனாசா வீட்டு வாசலுக்கு கொண்டு வரும் வரைக்கும். நபி அவர்கள் வஃபாத்தாகி 2.5 வருடம் கடந்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 10 வருடம், 12 வருடம், அப்ப கிட்டத்தட்ட 31 வயதை அடைந்திருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம், எங்க தகப்பன் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்க கணவன் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாக்கு பக்கத்துல இந்த ஜனாசா அடக்கம் செய்கிறது. இதுதான் வந்தது. இந்த மனப்பதிவோடுதான் ஆயிஷா ரதியல்லாஹு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா கடைசியில அவருடைய அந்த இங்க அடக்க செய்யப்பட வேண்டும் என்று இப்ப நாங்க எல்லாம் அதிகமானவங்க ஜியாரத்துக்கு போயிருக்கீங்க, போறாதவங்க இருக்கீங்க, போனா இன்னைக்கு நபிய அவர்கள் அபுபக்கர் உமர் ரதியல்லாஹு இவர்களுடைய அந்த கபரை தான் நாங்க பார்க்கிறோம், சலாம் சொல்கிறோம். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் அங்க அடக்கம் செய்யப்பட இல்லை. இப்ப அவங்க மனப்பதிவு எப்படி மாறுது சொல்றாங்க, நான் இங்கு அடக்கம் செய்யப்பட்டா என்னுடைய தோழிகள் நபியுடைய மனைமார்கள் இவங்க யாரும் இங்கு அடக்கம் செய்யப்பட மாட்டாங்க. அப்ப நான் மட்டும் இங்கு பிரத்யேகமான ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டால் எனக்கு மட்டும்தான் ஒரு தனி புகழ் வரும், அப்படிப்பட்ட ஒரு புகழ் எனக்கு வேண்டாம், நானும் ஜன்னத்து வகையில பொதுவான ஒரு மையவாளியில அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறேன் என்று கடைசி நேரத்தில் அவர்கள் அவருடைய அந்த காலத்துக்குள்ள வசியம் செய்தார். ரசூலுல்லாஹி அவர்கள் இருக்கிற காலத்துல இந்த 9 வயதுல இருந்து அமானிதத்தை நான் நிறைவேற்றணும், இந்த சக்திக்கேற்ப நான் இந்த பொறுப்பை நிறைவேற்றணும், அதே நேரத்தில் ஒரு குறிக்கோளோட வாழணும் என்ற இந்த மனப்பதிவு அவருடைய உள்ளத்தில் மிக ஆழமாக இருந்தது. அவர்களை தர்பியத் செய்த ஒரு பாரிய பங்களிப்பு அவருடைய மூத்த சகோதரிக்கு வருது. அவர்கள் தான் அஸ்மாவுடையலாம். அஸ்மாவுடைய பேருடைய பல சஹாபி பெண்மணிகள் இருந்தார்கள். அஸ்மா பின் யசீத், அஸ்மா பின் அபிபக்கர், ரசூலுல்லாஹி செல்லும் அவர்களுடைய மதுனி முறையாக அஸ்மா ரதியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 90 வயதை தாண்டி 100 வயதை அடைகிறார்கள். ஆனால் தர்பியத்துடைய சகோதரி சகோதரர்கள் பார்த்தனால் எல்லோரையும் கவனிக்கு வந்த ஒரு சிறப்பு தன்மையை அல்லாஹ் அந்த மூத்த சகோதரிக்கு நசீவாக்கிறார். இங்க கூட இருக்கக்கூடிய இந்த மதரசாவில் ஓதக்கூடிய கர்வியத்தை பெறக்கூடிய அனைவர்களுடைய உள்ளத்திலும் இவைகள் பதிவாக வேண்டும். அஸ்மா ரதியல்லாஹு அவர்களும் ஒரு அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டுமே என்ற அந்த மனப்பதிவு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்றது இருந்தது. தன்னுடைய சக்திக்கேற்ப நான் செயல்பட வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்தில் மிக ஆழமாக பதிவு. இதனாலதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். தான் அவ்வக்கருதலான ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்திலும் அந்த அமானிதத்தை அழகாக சிறப்பாக ஒப்படைத்தார். சிந்திச்சு பாருங்க, வாப்பவும் நபியும் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க, அந்த சாப்பாடு அனுப்பணும், அந்த சாப்பாடு கட்டி அனுப்புறதுக்கு ஒரு கயிறு இல்லை, அந்த இடுப்பு கயிறு எடுத்து அது ரெண்டாக வெட்டி அதுல அந்த சாப்பாடு கட்டி நபி அவர்களுக்கு போய் சேர்றதுக்கு அதுக்குள்ள வழிபாட்டு செய்தார், ஏற்பாடு செய்தார். மதீனாவுடைய வாழ்க்கையில ஜுபேர் ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில போகும் பொழுது பல சிரமங்களை மேற்கொண்ட அஸ்மா ரதியல்லாஹு அவர்கள் சகிப்பு தன்மையோடு துவாவோடு நிதானத்தோடு தூர் நோக்கத்தோடு அந்த குறிக்கோள் அடைவதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த ஒரு கவலை ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. நான் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவேன். தன்யவாதர்களே, அஸ்மா ரதியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு குடும்பத்தை நசீபாக்கிறார். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள், உர்வா ரதியல்லாஹு அவர்கள், ஹதீஜா என்ற அவர்களுக்கு கிடைத்த பெண்மணி, இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான். எப்படி ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய பொறுப்பும் அந்த தியாகமும் அமைந்ததோ அதே போன்றுதான் அஸ்மா ரதியல்லாஹு அவர்களும் இந்த பொறுப்பை மிக அழகாக நிறைவேற்றினார்கள். மதியனால அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது குர்ஆனை மரணம் செய்ய. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில, ஒரு ஆணுடைய வாழ்க்கையில தான் ஒன்று அடையணும் என்ற ஒரு ஒரு மனதில் வரக்கூடிய ஒரு ஆர்வ மாசம். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பல பெண்கள் ஆலிமாக்களாக பல கர்வியத்துடைய வயதுல முன்பிட்டு இருந்தாலும் சிரமப்பட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த முயற்சியில் ஈடுபட்டு 5 வருடம் இப்படியான ஒரு சிரமத்தை ஒரு ஒரு சுமையை சுமந்தவர்களாக தான் இதை ஒப்படைக்க வேண்டும், நானும் இந்த வாழ்க்கையில அல்லாஹ் தந்த இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தணும் என்ற ஒரு குறிக்கோளோட இதை அடைந்திருக்கிறார்கள். இது புஷ்ரா என்ற இந்த பட்டம் பெற்று வெளியாகும். நீங்க அந்த புஷ்ரா நன்மாராயம் வெளியாகக்கூடிய இந்த பெண்களுக்கு பாராட்டுகள் என்ற சந்தேகம் இல்லாத அந்த நன்மாராயத்தை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பாரிய சுமையை அவர்கள் சுமந்திருந்தார்கள். எப்பொழுதும் உம்மு வரக்கா என்ற பெண்மணியுடைய கவனம் குர்ஆனை மனநம் செய்யும் நோக்கமாக இருந்தது. காலத்துல எங்களுடைய இந்த குர்ஆன் பிரிண்ட்களை போல பிரிண்ட்கள் இல்லாத காலத்துல உம்மு வரக்கா ரதியல்லாஹு அன்ஹா குர்ஆனை மனநம் செய்தார்கள் என்றால் எப்படி சிரமத்தை மேற்கொண்டிருப்பார்கள் என்று சகோதரி தாய்மார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க லேசா சொல்லிட்டு போறோம், உமர் ரலியல்லாஹு காலத்துல சகிதாக்கப்பட்டாங்க உம்மு வரக்கா, வீட்டுக்குள்ள அவர்கள் உடைய களத்துல கயிறை போட்டு தொங்க வச்சு அவர்களுடைய துவா நிறைவேறியது சொல்கிறோம். இந்த 25 வருஷத்துக்குள்ள நபியுடைய அந்த காலம் அவருடைய காலம் ஹதரத் உமருடைய காலம் உமரதிலாண்டு 10 வருஷ காலம் அங்கு 12 வருஷம் நபியவர்களுடைய காலத்துல இந்த 20 வருஷத்துக்குள்ள உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுடைய சூழல்ல குர்ஆனை மரணம் செய்திருந்தார்கள். குர்ஆன் மரணம் செய்வதோட மாத்திரம் தன்னுடைய வேலை முடிந்து விடவில்லை. குர்ஆனை மரணம் செய்வதோட மாத்திரம் தன்னுடைய பணி முடிந்து விடவில்லை. உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆன மரணம் செய்ய, நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னாதான் எனக்கு பேச முடியும். உம்மு வரக்கா ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன மரணம் செஞ்சிட்டேன் என்றதோடு என்ன நோக்கம் முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன மரணம் செய்து 2200 ஹதீஸ்களை பாடமாக்கிட்டேன், அதோட என்ன நோக்கம் முடியல. அப்ப அந்த இலக்கு என்னது அடைய வேண்டியது? உம்மு வரக்கா ரலியல்லாஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் அல்லாத பாதையில ஷஹீதா, அல்லாத பாதையில ஷஹீதா. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் பல பெண்களுடைய உள்ளத்துல இந்த ஆவல், இந்த ஆசை, இந்த துவா, இந்த துடிப்பு இருந்தது. எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹு மர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி وَجَعَلْ مَوْتِ فِي بَلَدِ حَبِيبِكَ يَا اللَّهُ உன்னுடைய பாதையின் மரணமும் மதீனாவுடைய மௌத்தும் என்று கேட்டார். அவ குத்தப்பட்ட நேரத்தில் மன் கத்தலனி, என்ன குத்தியது யார் அவர்கள் கேட்கிறார். முஸ்லிமுன் அவ் காஃபிரும், ஒரு முஸ்லிமா அல்லது காஃபிரான் கேட்கிறார். என்ன நான் இந்த இலக்கு அடையணும், குறிக்கோள எந்த சக்தி கேட்ப எல்லா இடத்துல துவா செய்து முயற்சி ஒரு காலம் இருக்குது. இல்முக்காக, தஸ்கியாவுக்காக, தாவத்துக்காக பாடுபடுவது எல்லாரும் சூரத்துல் அஸ்ர தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவது அது ஒரு காலம். நாம் எல்லாரும் முயற்சிக்கிறோம் எதை நோக்கி? அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் துனியாவிற்கு பிரியும் பொழுது ஒரு ஷஹாதத்தோடு பிரிவது. துனியாவுடைய பிரிவும் அது ஒரு ஷஹாதத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு இலக்காக ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. துனியால நாம் பெரியவர் எப்படி மௌத்து வரணும்? ஆனா அல்லாடத்தில் துவா கேட்கும் பொழுது அந்த உம்மு ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துவாவாக அந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்கள் அல்லாத பாதையில் நான் வீர மரணம் அடைவதையும் திரும்ப அயாத்தாகுவது அல்லாத பாதையில் அந்த மரணத்தை அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள், ஆசைப்பட்டிருக்கிறார்கள், துவா செய்திருக்கிறார்கள். தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவர்களும் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் இது துவா செய்யும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபியுடைய மனைவி, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இது, அதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த பயணத்தில் தொடர் 18 வயது நபியவர்கள் பிரிந்ததிலிருந்து தன்னுடைய அந்த வஃபாத் வரைக்கும் ஒரு நீண்ட பயணத்தை பல சிரமம், பல தியாகம், பல கஷ்டத்துக்கு மத்தியில அவர்கள் மிக சிறப்பாக தனக்கு தரப்பட்ட அமானிதத்தை மிக அழகாக நிறைவேற்றினார். நபியுடைய மனைமார்களுக்கு அல்லாஹ் திருமணத்தை நபிக்கு பிறகு ஹராமாக்கிவிட்டார். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஹதீஸ் வகுப்புல ஆண் சஹாபாக்களும் திரைக்கு பின்னால அமர்வார்கள், ஆண் சஹாபாக்களும் அமர்வார்கள், பெண்களும் அவர்களுடைய சபையில வந்து மார்க்கத்தை படிப்பார்கள், குர்ஆனுடைய விளக்கத்தை படிப்பார்கள், ஹதீசுடைய விளக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள், தஃப்ஸீருடைய விளக்கத்தை எடுப்பார்கள், சட்ட விஷயங்களை கேட்டுக் கொள்வார்கள், இதர வாழ்க்கையுடைய சட்ட திட்டத்தை புரிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த தீனுடைய அழிவு பரவுவதற்கு காரணமாக கண்ணியமானது. இந்த அடிப்படையோடுதான் ஒவ்வொரு சகாபாக்களுடைய வாழ்க்கையும் ஆண் பெண் சிறார்கள் முதியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் இந்த அடிப்படையோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்திக்கேற்ப தன்னால் முடியுமான அனைத்து காரியத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய வெற்றி துன்யாவுடைய பொருளையும் ஆதாயத்தையும் பணத்தையும் ஆட்சி பதவியையும் பெற்றுக்கொள்வது அல்ல என்பதே ஒரு முஸ்லிமுக்கு நல்ல தெரியும். இந்த வருஷம் பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க, ஓஹோ 140 ரூபாய் இருந்த டாலருடைய விலை மாஷா அல்லா இலங்கையில இப்ப 100 ரூபாய்க்கு வந்து இறங்கிடுச்சு. இந்த சொன்னா பினான்ஸ் மினிஸ்டர், இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம், இந்த நாட்டை எடுத்து 2 வருஷத்துக்குள்ள அடுத்த பட்ஜெட்ல நாங்க 140 இருக்கக்கூடிய டாலர் 100 கலந்து சேர்த்துருவோம் என்று சொன்னா இது வெற்றியாக பார்ப்பாங்க. கண்ணியமாக இஸ்லாம் இப்படியான ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் குறையும், அதனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனா எங்களை இலக்க குறிக்கோள அடைந்ததாக நாங்கள் ஒரு நாளும் சந்தோஷப்படுவோம். எங்களோட இலக்கு, எங்களோட குறிக்கோள், அது இந்த பொருளாதார வீழ்ச்சியும் அது கூடுதலும் குறைதலும் அல்ல, இதுதான் இருக்கும். ஆனா எங்களோட இலக்கு என்னது, எங்களுக்கு சந்தோஷம் எதுல இருக்கும், எங்கட பட்ஜெட்ல இப்படி சொல்லப்பட்டா புஷ்ராவுடைய இந்த மதரசால வெளியான பெண்கள் இன்னைக்கு பட்டம் பெறுகிறார்கள், இவர்களுடைய 5 வருட முயற்சியில இவர்களுடைய 23 வீடும் இந்த 47 வீடும் 100க்கு 100 தொழுகையாளிகளாக ஆகியிருக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை இந்த உஸ்தாத் வந்து இங்க வாசிச்சா இதுதான் எங்கட பட்ஜெட்ல உள்ள வெற்றியாக இருக்கு. இந்த பெண்களுடைய அந்த இலக்கை குறிக்கோளை அடைந்திருக்கிறார். ஒரு சின்ன விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவிச்சது, யாரும் தொழுகையை விட்டாங்க, ஜகாத்தை கொடுக்கல, ஹஜ்ஜ நிறைவேற்றல, வட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க, ஹராமான காரியத்தில் ஈடுபட்டாங்க, அப்படின்னு அதுல விவரமாக சொன்னது போல இந்த பாவமான அதுக்கல்ல ஆயிஷா ரலியல்லாஹு கோவிச்சது. யாரோட? மருமகனோட. அப்துல்லா மருமகன் அஸ்மாவுடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகன் சொன்னார், சாட்சி நீங்க கொஞ்சம் நிதானமாக செலவழிங்க, கொஞ்சம் கூட குறைய செலவழிக்கிறீங்க, உங்களுக்கே இல்லாம ஏன் கஷ்டப்படுறீங்க என்ற இந்த தேவையில்லாத சிலர் தேவையில்லாத நசீகத்துகள் மற்றவர்களுக்கு சொல்ல போறது சிலருடைய உள்ளத்துல ஒரே கபடம், அவர்கள் போட்டுகிற கண்ணாடியே பிழையானது, பார்க்கிறதே எல்லாரையும் வேற்று கண்ணோட, உள்ளத்தில் அந்த தூய்மையான தன்மையே கிடையாது, எப்பயுமே நயவஞ்சகம் நிறைஞ்சி கபட நாடகம் நடிக்கிறது, மக்களை ஏமாற்றுறது, போலி உருவத்தோடு வாழ்றது, எப்பொழுதுமே தவறுதான் மக்களுடைய திண்டு திண்டு இருக்கிறது, பண்டிகை விட மோசமான கொள்கையில வாழ்றது, இப்படியாக மனித உருவத்தில் சிலர் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். அது மனிதனால திருத்த முடியாது, அப்படிப்பட்ட ஜீவன்களை மனிதனால திருத்த முடியாது. அதே நபியுடைய காலத்திலும் அப்படிப்பட்ட அசுத்தமானவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய வேலையா இருந்தார். பண்டி என்ன செய்யும், நஜிசுதான் ஒரே போய் தோண்டி 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 இருக்கும். இவ்வாறு பண்டி இப்படி செய்த மனிதன் கவலைப்பட்டா இது மனிதனுடைய கேடுக்கு காரணமாக அமையும், அது அப்படியே திண்டு காவல் வேண்டும். அதை போய் திருத்தேனமா, அது திருத்த முடியாது. கன்னிமாவர்களே, எல்லா இடத்துல துவா செய்யலாம், இது ஒரு அபூஜகலாக மாத்திராத, இது ஒரு பிரௌனாக மாத்திராத, இதையும் ஒரு காரூனாக மாத்திராத, இதையும் ஒரு அப்துல்லா உபயோகி சலூலாக மாத்திராத என்று எல்லா இடத்துல இதாயத்துக்காக கண்ணீர் வடிச்சு தாழ்ந்து சொல்லி துவா செய்யலாம். இது ஒன்றுதான் செய்ய முடியுமே தவிர வேறு ஒன்றும் மனிதனால் செய்ய முடியும். அதனால் வேற சமூகத்திலே அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்துல இப்படியான ஒன்றும் செய்யவில்லை. செய்வது என்ன தெரியுமா, அதுல அப்துல்லா சஹாபி சாட்சி, நீங்க எப்படியான தேவையில்லாத சதக்காக செய்வீங்களே என்று சொன்னதுதான் நீ யார் எந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு, நான் உன்னோட பேச மாட்டேன் சத்தியம். இன்னைக்கு உங்களுக்கு செல்விகள் தரப்போறாங்க, நல்ல அழகான பிரேம் பண்ணி தரப்போறாங்க. நீங்க எல்லாரும் இந்த செல்விகள் எடுத்துக்கல சகோதரிகளே, அதுல என்ன உங்களோட உள்ளத்துல வரணும்டா, யாரெல்லாம் நான் இந்த மதரசால 5 வருஷம் வந்திருக்கேன், எனக்கு இந்த துறம் பேசுறது, போல் மூட்டுறது, மற்றவர்களை பத்தி பேசி தெரிகிறது, ஒரே பிறருடைய குறையை பார்க்கறது, அது எனக்கு இப்ப இருந்தா இந்த சர்டிபிகேட் எடுக்க நான் தகுதி இல்லை. சரி, நான் இன்னைக்கு இந்த சர்டிபிகேட் எடுக்கிறேன், என் வாழ்க்கைய நான் மாத்திக்கிறேன், என் வாழ்க்கைய மாத்திக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க, குர்ஆன்ல 2 இடத்துல குர்ஆன் மிக மோசமாக சுட்டி காட்டியிருக்குதுன்னா, இல்லை சுமந்து அமல் செய்யாத நாயுடனும் கழுதைகள் குரானுக்கு சூரத்தில் ஆறாப்ல அல்லாஹ்வுல் இஸ்ஸத் மக்கள் ஊக்க மக்களின் கல்வி என்று சொல்ற நாய்க்கு பன்னிரத்தோடு தான் வெறுக்கும். ஒரு ஸ்ட்ரீட்ல உள்ள நாய் இன்னொரு ஸ்ட்ரீட்டை பார்த்து கொலைச்சு கொண்டே இருக்கு, அதுல வேலை. ஒரு ஸ்ட்ரீட்ல உள்ள நாய் என்ன செய்யும், மற்ற ஸ்ட்ரீட்ல உள்ள நாய் இங்க வந்தா நாயை பத்தி ரிசர்ச் பண்ணின நேரத்தில் இது மிக விவரமா அதீஸ் இல்லை, வேற எங்கேயும் நான் வந்து என்சைக்ளோபீடியால இருந்து அல்லது ஜூலோஜில இருந்து பேசலை. நாய் அதீஸ்ல குர்ஆன் இல்ல, மக்களுக்கு கமத்தலில் கல் குர்ஆன்ல அல்லாஹ் 3 இடத்துல நாய் பத்தி பேசியிருக்கிறார். எனக்கு தெரிய சூரத்துல் ஆராப்ல, சூரத்துல் காஃப்ல, சூரத்துல் மாய்தா, முதலாவது மனிதன் முதலாவது பாய் வாழ்ந்த நாய்க்கு தான் நுகரேலும் இவர்கிட்ட ஹீரோயின் இருக்கு. எப்படி 100 கிலோவோ எங்கேயோ இந்த இலங்கையுடைய 100 கோடி ஒரு வகையான கடல்ல கண்டுபிடிச்சார்களே, வேளாண் சகோதரத்தில் கொலை நடந்துட்டு ஓடி போய்க்கா அந்த இடத்துல ரத்தம் துளி இருந்தா அதை மொப்பமிட்டு பார்க்கக்கூடிய சக்திய அல்லாஹ் நாய்க்கு கொடுத்திருக்க. அதே நேரம் அஷ்ரஃப் அலி சாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூட்ட தக்வி உஸ்மான் தக்மிலத்து ஃபத்ஹில் முஹிம்ல விவரமாக எழுதுகிறார்கள். சொல்றாங்க, நாயகத்தில் இருக்கக்கூடிய ஆக கெட்ட தன்மை என்ன தெரியுமா? தன்மினத்தை பார்த்து குறைக்கிறது, அதுல விஷத்தோடய ஏற்கிறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாம் குர்ஆனுடைய இந்த இல்ம சுமந்திரத்தில் அல்லாஹ்விடத்தில் எதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு துஆ செய்ய வேண்டும். அந்த உள்ளத்தை எப்பொழுதும் இந்த தூய்மையான நிலை பார்த்துக் கொண்டாரோ, நான் ஒரு விஷயத்தை அமல் செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு துஆ செய்யுங்க, நான் அதை அமல் செஞ்சு நான் கடை செய்யறோன்றதுக்கு, நீங்களும் அதை எடுத்து அமல் செய்வதற்கு முயற்சி எடுங்க, மிக பிரோசனமாக இருக்கும். ஆச்சாரியெல்லாம் அவர்களை பற்றி ஒரு சம்பவம் சஹி புகாரில பதிவாகும், ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்களை சந்திக்கக்கூடியவர்கள் சிலவங்களை சந்திச்சு கை கொடுத்தாலே உள்ளம் வந்து அது திருப்தியாக இருக்காது. மனிதன் என்ற அடிப்படையில் அது சலாம் சொல்றதுதான், அவ்வளவுதான். ஆனா அவருக்கு என்ன செய்யலாம்? அப்படியான மனிதர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எப்படி அதை முன்வைக்கலாம் என்பதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவம் மிச்ச படிப்பனையாக இருக்கு. நான் இதில் இதொன்று போதும் இன்றைய என்னுடைய பயானுடைய ஒரு சாரம்சமாக இருக்கலாம். ரெண்டு பேர் மனிதன் என்ற அடிப்படையில் யாராலும் தவறு நடக்கும். ஹஸ்ஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு 120 வயதை அடையக்கூடிய சஹாபி. அவர்களுக்கு மதீனாவுடைய மெம்பர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையை கலைச்சி அவருக்கு நபியை பற்றி புகழ் பாடுமாறு சொன்னாங்க. அழகான கவிதைகளை என்ற அழகான கவிதைகளை நபியை பற்றி எல்லாம் படிப்பாங்க. நபியும் அது அவருக்கு கேட்டுக்கொண்டிருப்பார். இது மதீனால் இவர்களுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சிறப்பம்சம். இதை விட சிறப்பம்சம் வேற என்ன இருக்க முடியும்? அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் சில நேரத்தில் சிலருடைய சூழ்ச்சி இருக்கு, அவர்கள் திட்டம் போடுறது எப்படி யாரோட சேர்ந்து எப்படி செய்யலாம், அவரோட கதை எப்படி இவருக்கு தீங்கு வைக்கலாம், இவரை பத்தி எப்படி பென்ஷன் போடலாம், இவருக்கு எப்படி நோட்டீஸ் அடிக்கலாம், இவருக்கு எப்படி கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்து யாரோடையும் நிறைவு செய்யலாம், இவருக்கு எங்க போயிட்டு யாரையும் குத்தி விடலாம், இது இவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கும். அல்ல என்னையும் உங்களே அப்படி கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பானா? இந்த பட்டத்திற்கு வெளியாகக்கூடிய சகோதரர்களுக்கு நான் செய்யும் உபதேசம் மிக முக்கியமாக இருக்கும். இந்த இரண்டாவது கூட்டத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அல்ல என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். ஹசத் என்பது அது கொள்ளாத நோய், கேன்சர் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இமாமோட மௌத்தா போனா, ஆனா ஹசத் நேரடியாக நரகத்துக்கு கொண்டு போகும். ஹசத் என்பது என்ன? அது யாருக்கு என்ன நலவு இருந்தாலும் இவருக்கு உள்ளுக்கு கெஸ்டிக் வந்தே இருக்கு. அது கெஸ்டிக்கை விட கெஸ்டிக் இல்லை, ஒரு குழப்பத்தை உள்ளுக்கு தெரியாது. அது ஹார்ட் வருத்தம் என்று கொண்டு போனா அங்க பார்த்தா ஒரு கேஸ் உள்ளுக்கு வந்து அது எங்கே குற்றம் மனிதனுக்கு அல்சர் உள்ளுக்கெல்லாம் புண்ணாக இருக்கு, கேன்சர். ஒரு நாள் இந்த ஹசதுன்ற நோய், ஒரு நாள் ஒரு அரசனோட ஒருவருக்கு கொஞ்சம் நல்ல தொடர்பு சொல்கிறார்கள். இவருடைய கையில் இருக்கும் கர்ச்சி புக்ஸ் ஹங்கச்சி பிரிக்கும், அதை எடுத்துக்கொண்டு மூக்கையும் வாயையும் குத்திக் கொண்டே இருக்கிறாரு. ஏன் அப்படி செய்யறாரு? இல்ல உங்களோட வாயில துருவாடி அடிக்கிறார், உங்களோட வாயில துருவாடு, அவளால தாங்க அதனாலதான் வாயிலுக்கே மூடிக்கொண்டார். அப்படியா? அரசருக்கு இப்ப நல்ல மூட்டி கொடுத்தார். இத சொல்லி முடிச்சுட்டு இவன் கேட்கிறான், எப்படி அப்பா இவன் இந்த வாயை இதை மூட வைக்கிறது? யோசிச்சா அவளுக்கு நல்ல ஒரு திட்டம் வந்துச்சு. சைத்தான் அப்படிதான் போடுவான், அவங்க காதுகள்ல கொண்டு இப்படி திட்டங்களை போடுவான், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். சைத்தான் என்ன போட்டான் தெரியுமா, நீ நல்ல வெள்ளக்கூடு வெங்காயம் சமைச்ச சாப்பாடு ஒன்று இவருக்கு கொடுத்துரு, கொடுத்தா வெங்காயம் வெள்ளக்கூடு நல்ல சமைச்சு அவருக்கு விருந்து சந்தோஷமா கூப்பிட்டு விருந்து கொடுத்து அனுப்பி வச்சு. அடுத்த நாள் இவர் அரசு சபைக்கு போனா இவனுக்கு ஏப்பம் போகும், அரசன் கிட்ட போயிட்டு ஏப்பம்ன்றதா, இவர் வேலை எடுத்து மூப்பை வாய குத்தி கொண்டான். அரசன் பார்த்தா அடைய அவன் சொன்னது சரிதான், இவனை வைக்கிறதா அரசன் எழுதினார், இவருக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. வெளியில் அவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறான், வெளியில் என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது, திட்டங்களை போட்டு நல்ல உசி காட்டி விட்டு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த சிங்க குழியில எமன்ல உழுந்தது போல உழுந்து சாவார்கள். சிங்க குழி தோண்டினாங்க, சிங்கத்தை குடிக்க, சிங்கத்தை குடிக்க குழி தோண்டினா அந்த சிங்க குழிய தோண்டினவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தா ஒருவர் அங்க சிங்கம் ஒன்று வந்து உள்ள தோழ்ந்துருச்சு. அதை பார்க்கறதுக்கு 10-100 பேர் கூடினா ஒத்த கீழ் விழுந்துட்டான். விழுந்து அவன் சும்மா வந்து அவன் உன்னத்தில் பிடிச்சா அவன் உன்னத்தில் பிடிச்சா 4 பேர் விழுந்து இந்த சிங்கத்துல உள்ளுக்கு விழுகிற மாதிரிதான் அந்த நிலைமை மனிதனுக்கு வந்து மற்றவர்களுக்கு சதி செய்து சூழ்ச்சி செய்து குழி வெட்டி வாழக்கூடியவர்களுடைய முடிவு இந்த சிங்க குழியாக தான் வந்து என்ன நடந்தது, இந்த பைத்து 10 ஆனா உள்ளுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார், வர்றாரே வர்றாரே, வந்தா ஒரு கடிதம் எடுத்துவார், சந்தோஷமாக வாரார். என்ன சந்தோஷம், அரசர் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தந்திருக்கிறார். அப்பா ஏன்பா நீ போயிட்டு உனக்குதான் எல்லாம் இருக்குது, எனக்கு அந்த கிஃப்ட தாரே, சந்தோஷமா நீ இந்த கிஃப்ட தாராளமா எழுது. எழுதுல எங்க போக, அங்க சொன்னார் அந்த உரிய அட்ரஸ் இந்த பிள்ளைக்கு எழுதியிருக்கிறேன். இதுல அரச பாஷையில எழுதியிருக்கிறார், உருது பாஷை உண்டானதை யுத்த காலத்துல தான், உருதுடைய வரலாறு படிச்சீங்கன்னா இந்தியாவுடைய யுத்த காலத்துல தான் இந்த உருது மொழியை உண்டாக்கினார்கள். அது போல ஒரு மொழியை எழுதி அரசருக்கும் அவருக்கும் தெரியும் யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போறாரோ, அவர் சந்தோஷமாக அதை எடுத்துட்டு கடிதத்தை கொண்டு போயிட்டு ஒப்படைக்கிறார் யார்கிட்ட கொடுக்கணும். அவர் சொன்னார் இன்றைக்கு சதாம் ஹுசேனுக்கு என்ன நடக்க போகுதோ அதுதான் உனக்கு நடக்க போகுது, உன்ன நான் தூக்கில போடுவேன், தூக்கில போடுவேன். சபையில லேஞ்சும் இல்லை ஒன்றும் இல்லை, இவர் நல்ல டிப்டாப்பா ஒன்று திரிக்கிறார் வீட்டு சந்தோஷமா அரசு. என்னப்பா நேற்று தந்தனே, நேற்று லேஞ்ச போட்டு எல்லாம் மூடிக்கொண்டிருந்தே, இல்ல அரசு நேத்தாவும் தந்த சாப்பாட்டுல வெள்ள கூட போட்டு தந்தா அதனாலதான், அப்ப நான் தந்த கடிதம் அவனுக்கு கொடுத்துட்டேன், அவனுக்கா கொடுத்தா சரியான வேலை, யாரு போகாம காரணம் அவனுக்குள்ள தண்டனை கிடைச்சிச்சு. கனிமான இது உலகத்து அல்லாஹ் இந்த நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாக்கணும் சொல்ல, மறுபக்கம் யார் அந்த சூழ்ச்சி போட்டவர்கள் சூழ்ச்சி போட்டார்கள் நயவஞ்சர்கள், அதுல அசாலையும் சிக்க வைத்தார்கள். எல்லாத்துல மிக பாதுகாப்பு தேட வேண்டிய ஒன்று இதுதான், வீணாக மக்களவர்களுடைய சூழ்ச்சிகள் போய் சிக்கிக் கொள்ளுகிறார். அது என்னவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அவதூறு குற்றத்துக்கு 3 சஹாபாக்கள் பலியானார்கள், அதுல அஸ்ஸானும் சேர்ந்தார். அஸ்ஸான் ரதியல்லானவர்கள் சேர்ந்தார், அப்துல்லா உபரி போட்ட வலையில இவர்களை போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப நான் சொல்ல வர்ற சம்பவத்தை கேளுங்க, ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு பக்கம் ஹஸ்ஸானுடைய நபியுடைய காலத்துல மெம்பர் மேடையில கவிதைகள் படிச்ச சிறப்பம்சம், ஒரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கையில ஆக கொள்ளாத தனக்கு அவதூறு குற்றத்தை செய்த தவறை செய்த அந்த பயனுக்கு 2 பக்கம் இருக்கிறது போல மனிதன்ல 2 பக்கம் இருக்கு. நான் எனக்கும் உங்களுக்கும் நசியத்து செய்தது, கெட்டவனாக ஒரு மனிதன் இருந்தாலும் அவனுடைய கெட்ட பகுதியை அவனுக்கு விட்டுருங்க, அதை பத்தி அலட்டிக்கொள்ள அவருக்கு வாசி, இந்த மனிதன் எப்பயுமே சதி செஞ்சு கொண்டே, இந்த மனிதன் தீங்கு செஞ்சு கொண்டே இருக்கிறான், இவன் குழியை தோண்டிக் கொண்டே இருக்கிறான், யாழ்லா எனக்கு கவலை, இவன் இந்த குழியில சிங்க குழியில விழுந்தது போல விழக்கூடாது. நான் இந்த மாணவிகளுக்கு, இந்த வெளியாக கூடியவர்களுக்கு நான் செய்த ஒரே உபதேசம் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொன்னதுதான். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தானே, ஒன்று தனக்கு செஞ்சது தீங்கு, மற்றவருக்கு நபிக்கு செஞ்சது நலவு. இப்ப இந்த மனிதனுடைய ஆக கஷ்டம் மேலான உலமாக்கள் உங்களுக்கு நான் மிக அன்பாக வேண்டிக் கொள்ளும் நசியர், உங்களுக்கு மிக கஷ்டம் இது. உங்களோட மக்களில, உங்களோட நிர்வாகத்துல, உங்களோட மதரசால, உங்களோட வியாபாரத்துல, குடும்பத்துல இப்படிப்பட்ட மக்கள் நீங்க சந்திப்பீங்க. நீங்க பாருங்க, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு மாஸ்க் கொடுத்திருந்தாலும், ஏதோ இவர் சில நல்ல பணிகளை செஞ்சிருக்க, ஆனா எனக்கு இவர் குழி வெட்டுறார், தீங்கு செய்கிறார், அடியாறு செய்கிறார், தொழில் செய்கிறார், பரவாயில்ல நான் மன்னிக்கிறேன். இந்த நிலைமையை கடைபிடிச்சாதான் ஒரு மனிதன் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இது தன்னால செய்ய முடியுமானது. இதெல்லாம் நாங்கள் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்கள் நான் போன புஷ்ராவுடைய விழாலையும் முதல் பட்டமளிப்பு விழாலையும் இதை தான் முன் வச்சேன். அஹ்லாக் இன்றைக்கு எதையும் பேசினோம் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அஹ்லாக் என்ற அந்த சந்தர்ப்பம் வரக்கொள்ளதான். எப்ப நீங்க வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லாருக்கும் நலவு செஞ்சவங்க இருக்கிறது போல தீங்கு செஞ்சவங்க இருக்கிறது. சில நேரம் தீங்கு செய்தவர்கள் தெரியும், சில நேரத்துக்கு தெரியாது. நான் சொல்றது, தீங்கு செய்தவர்களை தெரிஞ்சாலும் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை இஸ்லாம் ஷரியத் மார்க்கம் குரான் ஹதீஸ் நமக்கு சொல்லி தந்திருக்குது. அதுல பழிக்கு பழி எடுக்கிறது கிடையாது. அவர் இப்படி செஞ்சார், அதனால நீ பழிக்கு பழி எடுக்கும் மனிதனாக ஆகிவிடாதே. அவர் தீங்கு செய்தால் நீ நலவு செய், அவர் நலவு செய்தாலும் நலவு செய், அது லேசு. அவர் நலவு செய்தாலும் நலவு செய்வது லேசு, அவர் தீங்கு செய்தால் நலவு செய்வது கஷ்டம். இந்த பண்பை பெற்றுக் கொண்டால் அதுதான் எங்களோட வாழ்க்கையின குறிக்கோளாக இருக்கும் என்பதை நான் மிக பணிவாக உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த புஷ்ராவுடைய மதரசா பல சிரமத்துக்கு மத்தியில இது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. மாஷா அல்லாஹ், பொதுக்கடையை போல ஒரு ஊர்ல இப்படியான ஒரு பணி நடக்கிறது. இது எங்களோட முன்னோர்களுடைய தியாகம். இன்று நான் ஏற்கும் முன்னதாக சந்தித்த அன்சார் நாரா அவர்கள் பார்க்கும் பொழுது சுகீனமாக இருக்கிறார்கள். எங்களோட மிக நண்பராக இருந்த மர்ஹூம் ஃபாதாஜியா அவர்களிடந்த நௌஷாத் ஹாஜியா போன்றவர்கள் எல்லாரும், இன்னும் பலர், சம்ஸ்து நாஜியாராக இருக்கலாம், முன்னோர்களாக இருக்கலாம், மாஷா அல்லாஹ் பலர் புதுக்கடை போன்ற மஹல்லாக்கள்ல பல தியாகங்கள் செய்தவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய உயிர் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மௌத்தானவர்களுக்கு நல்ல அந்தஸ்தையும் நசிப்பாக்குவாங்க. கனிமார்களே, மனிதனுடைய மௌத்தானதுக்கு பிறகு மனிதனுடைய குறைய பேசுகிறது. வாழ்நாட்டிலையும் மனிதனுடைய நலவு பேசுறதுனால உங்களுக்கு எந்த குறையும் வரப்போறது இல்லை. அவருடைய குறையை அவர் வச்சுக்கொள்வார், அவருடைய குறைக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், வேளாண் சகோதரர்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க, மற்றவர்கள் செய்த குறைய நான் விமர்சிக்கிறதுனால நான் குற்றவாளியாகுவதை தவிர ஒரு நாளும் அல்லா கிட்ட எனக்கு அதுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அந்த மனிதன் அதுக்கு மன்னிக்காதவர். ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ், உம்ராக்கு மேல உம்ரா, தர்மத்துக்கு மேல தரையெல்லாம் செய்யலாம். ஆனா இன்னொருவருடைய குற்றத்தை மற்றவர்களிடத்துல விமர்சிக்கிறதுனால அதுல எந்த ஒரு நலவையும் மனிதனால காண முடியாது. அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கடைபிடித்த இந்த அடிப்படையை, இந்த பரீரா புஷ்ராவுடைய இந்த பத்தமளிப்பு பெற்று வெளியாகக்கூடியவர்கள், இந்த புதுக்கடை போன்ற ஒரு மகல்லால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இப்படியான ஒரு கயிற தீனுடைய தாய்களுடைய முயற்சி, சுபஹானல்லாஹ், தவத்துடைய உழைப்பு புதுக்கடைக்கு ஒரு பாரிய கயிற செஞ்சிருக்கிறது. உலமாக்களுடைய பங்களிப்பு ஒரு பாரிய கயிற செய்திருக்கிறது. தாயிகளுடைய பங்களிப்பு ஒரு பாரிய கைது செய்து அத்தோடு இப்ப அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய மக்களுடைய சம்மேளனம் மஷால்லா உங்களோட பகுதியில நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய சம்மேளனத்தை ஆதரிச்சு மசிதிகள் ஒன்றுபட்டு புஷ்ராவுடைய உலமாக்களுடைய பங்களிப்பையும் எடுத்து ஜெமியாவுடைய அந்த முயற்சியையும் வரவேற்று முக்கியஸ்தர்கள் தனவந்தர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறந்த சூழலை உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும். அதுல ஆக முக்கியம் எப்படி மக்தபுகள் நடக்கிறதோ எப்படி பெண்களுக்கு பார்க்க கல்வி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறானோ இதே போல ஸ்கூல் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு பெண்களுக்கு கல்வி தேவையோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு கொடுக்கணும். ஆண்களுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய ஸ்கூல் போகக்கூடிய காலத்துல மக்களும் ஸ்கூலும் பேரலாக ரெண்டும் நடக்கும். கொழும்புல புதுக்கடை போன்ற இடங்கள்ல அது அது ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டும் அந்த அப்படியான ஒரு வளாகத்துல தான் இருக்குது. ஆனா அங்கிருந்து ஜட்ஜஸும் லாயர்ஸும் அந்த பள்ளிக்கும் அந்த மஹல்லாலையும் நடமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அந்த மண்ணிலிருந்து வெளியாகக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதுக்கும் இந்த உலமாக்கல் திட்டம் போட்டு மற்றது நிர்வாகிகள் இதை திட்டமிட்டு தாய்மார்களும் உங்களுடைய பணம் இல்ல கஷ்டமாக இருந்துச்சு அப்படி யோசிக்காதீங்க. உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய துவா கடைசியில் சில வார்த்தைகளோட நான் முடிக்க போகிறேன். ஒவ்வொரு வெளியான தாய்மாரும் சகோதரியும் எதிர்கால ஒரு திட்டத்தை அமானிடம் அல்லாஹ் கிட்ட போய் ஒப்படைக்கணும். அல்லாஹ் எனக்கு தந்த இந்த 20, 30, 40, 50, 60 வருஷத்தை நான் சரியாக நிறைவேற்றி நான் தஸ்கியாலையும் தாலீம்லையும் தாலிம்லையும் தாவாலையும் இந்த மூணையும் என்னை இலக்காக வைத்து நான் ஷஹாதத்தை குறிக்கோளாக வைத்து நான் வாழ்ந்தேன். நான் இந்த அமானத்தை மக்களுடைய கல்வி அந்த அந்த சமூகத்தில் ஸ்கூல் கல்வி இதெல்லாம் இருக்கிறது. இது இருக்கிறதோட மக்களுடைய நிர்வாகிகள் அந்த மகளால இருக்கக்கூடிய மசிதிகள் படிக்கக்கூடிய மாணவர்களை அடையாளம் பார்க்கும் மாணவர்களுடைய இவர்களுடைய எதிர்காலம் இந்த ஹாஃபிதாகவும் இந்த உஸ்தாத் அடையாளம் கண்டா மாஷால்லா வாப்பா கூப்பிட்டு சொல்லும் ஹாஃபிதாக இவர் ஒரு டாக்டர் ஆகணும் இவர் ஒரு இன்ஜினியர் ஆகணும். அப்படிப்பட்ட மகளால இந்த புள்ளையில அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சக்தி உண்டு, ஒரு டீம் உண்டு. இந்த மகளால உருவாக்கப்பட வேண்டும் என சொல்லே இதை கொண்டு ஆண்கள் பெண்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு வீடும் மதீனாவுடைய வீடு போல புஷ்ரா மதரசா. ஆனா வீடு மதீனாவுடைய வீடு, மதீனாவுடைய வீடுக்கு பெரிய கட்டிடம் தேவையில்லை. மதீனாவுடைய வீட்டுக்கு தேவை இல்ம், அஹ்லா, துஆ, தொழுக, தஸ்கியா, இப்படிப்பட்ட தன்மைகள் எந்த வீட்டுக்குள்ள இருக்குமோ அந்த வீடுதான் கர்வியத்துள்ள மதீனாவுடைய வீடாக மாறும். அதனால் உலமாக்களுக்கு நான் மிக அன்பாக பணிவாக அன்பாக வேண்டிக் கொள்வதை ஜம்மியாவுடைய தூதுகளை ஜம்மியாவுடைய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்று முதலாவது வேண்டிக் கொண்டு, இரண்டாவது பெற்றோர்கள் இன்று ஒரு 60 மேற்பட்ட பெற்றோர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த தர்மியா கிளாஸிலும் இந்த ஆலிமா கிளாஸிலும் வெளியான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், சகோதரர்கள் இருக்கிறீர்கள், கணவன்மார்கள் இருக்கிறீர்கள். நீங்க எல்லோரும் இந்த புஷ்ராவுடன் சேர்ந்து இந்த பயணத்தை சிறப்பான பயணமாக, இதை ஒரு ஒரு தர்மியா கல்கியா உள்ள ஒரு பயணமாக, தாவத்தும் தாலிமும் உள்ள பயணமாக, இது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உள்ள ஒரு பயணமாக இந்த பயணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு மேலான சகோதரர்களே, இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட புஷ்ராவுக்கே ஒரு இடம் வசதி குறும். இது உன்னக்கு சிறப்பாகும். அந்த அந்த சூழல்ல இப்படி அமையிறது தான் பாருங்க. அக்லுகமையில உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து சின்ன அமைப்புலதான் பெண்கள் மதரசா உருவாக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் ஹசரத்தும் எங்களுடைய பல உலமாக்களும் அதுல பங்கெடுத்து அஹம்துல்லா அந்த ஊர் முத்துழைப்பு வழங்க இன்னைக்கு பெரிய ஒரு மதரசா, நூற்று கணக்கான பெண்கள், குறைஞ்சது ஒரு 500 பெண், 313, ஒரு 10 வருஷத்துக்குள்ள 313 பெண்கள். சில முயற்சிகளை செய்யக்குள்ள தூர் நோக்கோட முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக மக்கள் வந்த நேரம் இலங்கையுடைய வரலாறுல இந்த அழுகம தான் 40 பெண்களும் ஒரே நேரத்தில் ட்ரைனிங் எடுத்தார். ஒரு ஊரே ட்ரைனிங் எடுத்து மக்கள் தன்னுடைய வீடுகளில் ஆரம்பித்தார். இதுதான் மதீனாவுடைய வீடு ஆக்குறதுல என்ன கருத்து, ட்ரைனிங் எடுத்து ஒவ்வொரு தாயும் ட்ரைனிங் எடுத்து வீட்டுக்குள்ள மக்தபுகளை உண்டாக்கு, குழந்தைகளை அந்த மக்தபுடைய அந்த வகுப்பை ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு 2.5 வயதுல இருந்து ஒரு குழந்தைக்கு நீங்க அரபு படிச்சு கொடுக்கணும், மகாரிஜிகளை சீராக்கணும், சிபாக்குகளை சீராக்கணும், அந்த துவாக்கள் பாடமாய் கொடுக்கணும், பல கைதான விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பமாக அமைக்கணும். ஆக இந்த புஷ்ராவுடைய தூத இந்த மாணவிகளுக்கு மட்டும் இல்லாம பூரா நாட்டுக்கும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹு தஆலா இந்த மஹல்லாவை, இந்த ஏரியாவை, இந்த ஹல்காவை, இந்த புதுக்கடையை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டு வெளியாகக்கூடிய உங்களுக்கு நன்மாராயணும் சிறப்பும் துவாவும். இங்க எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் மாஷா அல்லா, உலமாக்கள், ஹாபிஸ்கள், நல்லடியார்கள், மூத்தவர்கள் உங்களுக்கு துவா செய்ய வந்திருக்கிறார்கள். எல்லோரும் துவா செய்கிறார்கள், உள்ளத்தால் நாமும் துவா செய்கிறோம். உங்களோட ஆற்றல, உங்களோட திறமைய, உங்களோட எதிர்காலத்தை இலக்கு வைத்து நீங்க அடைய முயற்சி செய்யுங்க. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன செய்யணும் என்று சொன்னா, தாய்மார்களே, நான் பார்க்கிற சில குடும்பங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, சின்ன வயதுல இருந்து குழந்தைகளுக்கு துவாக்கல சூறாக்கல பாடமாக்குறதுல தாயுடைய பங்களிப்பாக முக்கியமானது. தாயுடைய பங்களிப்பும் வீட்டுக்குள்ள இலங்கையை சேர்ந்த 2 குடும்பங்கள் தாயுடைய பங்களிப்பான 7 வயதாக வீட்டுக்குள்ளே ஹாபிஸ், வீட்டுக்குள்ளே 9 வயதாக 7 சிராத்தையும் முடிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். 10-12 வயதாக கூட புகாரியை பாடமாக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள். அதனால எங்களுடைய உலமாக்கள் வீட்டுக்குள்ள அரபு மொழியை அறிமுகப்படுத்தி தன்னுடைய குழந்தைகளோட மனைவியோட இந்த அரபு மொழியை பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை பல மொழிகளையும் குழந்தைகளுக்கு சிறு வயதில் கொடுக்கலாம். அதுக்கும் ஈடுபடுமாறு வேண்டிக் கொண்டு அல்லாஹ் இதுக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மௌலவி சாப் அவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். நிர்வாகிகளும் கௌஃபர் மௌலி அவர்களும் சேர்ந்து நல்ல ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாலையும் எங்களால் முடிவான மசூதாக்களாலையும் எங்களோட உடல் பொருளாலையும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா புதுக்கரையில் உள்ள தனவந்தர்களுடைய கசானாக்களை இந்த புஷ்ராவின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.